بسم اللہ الرحمن الرحیم. الحمدللہ رب العالمین، الصلاة والسلام علی اشرف المرسلین وعلى آله واصحابه واهل بيته اجمعين. கண்ணியமிக்க உலமாக்களே, இந்நிகழ்வுக்கு தலைமையாகி சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற காத்தாங்குடி பிரதேச செயலாளர் சகோதரர் முசன்னி அவர்களே, எனக்கு முன்பு உரை நிகழ்த்தி விட்டு அமர்ந்திருக்கின்ற கிழக்கு மாகாண சக உறுப்பினர் பொறியியலாளர் கௌரவ அல்மார் ஷிஜித் அவர்களே, காத்தாங்குடி நகர முதல்வர் அல்ஹாஜ் எஸ்எச்எம் அஸ்வர் ஜேபி அவர்களே, மட்டக்களவு மாவட்ட திவினகும ஆணை பணிப்பாளர் திருவாளர் குணரத்னம் அவர்களே, காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் சகோதரர் ஜியான் ஜேபி அவர்களே, காத்தாங்குடி உதவி பிரதேச செயலாளர் சோர் அப்கர் அவர்களே, எனது பிறப்பி வச்சியாளர் சோதர் உஸ்மின் அவர்களே, காத்தாங்குடி பிரதேச முகாமையாளர் திருவாளர் குணரத்னம் அவர்களே, முகாமையாளர் சகோதரர் பௌமி அவர்களே, திவினகும முகாமையாளர் சகோதரர் முசன்னி அவர்களே, அன்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஊடகவியாளர்களே, இளைஞர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என முதலில் பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்பதற்காக பல்வேறுபட்ட பணிகளை அதி உத்தம ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தலைமைத்துவத்திலே நாம் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையிலேதான் நமது மாவட்டத்திலே இருக்கின்ற திவனகும சமுர்தி நிவாரணத்தை பெறுகின்ற குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் வீதம் வழங்குகின்ற அந்த வேலை திட்டத்திலே காத்தாங்குடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சகல பகுதிகளைச் சேர்ந்த உங்களுக்கு இவ்வாறான கொடுப்பனவு வழங்குகின்ற நிகழ்விலே கலந்து கொள்வதிலே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் யுத்தத்திலே சிக்கியிருந்தோம். 30 ஆண்டுகள் நாம் மிக கொடூரமான பயங்கரமான ஒரு யுத்தத்தை சந்தித்தோம். சொந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். வியாபாரத்திற்காக வெளியிலே போக முடியாமல் இருந்தோம். பல்வேறுபட்ட துன்பங்களையும் துயரங்களையும் நாம் சந்தித்தோம். இன்று அந்த யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக யுத்தத்திலே முடிவுக்கு கொண்டு வந்த நமது நாட்டை நமது பிரதேசங்களை கட்டியெழுப்புகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடி பிரதேசத்திலே எல்லா விதமான அபிவிருத்தி பணிகளும் இடம்பெற்று வருகிறது. எல்லா வீதிகளும் போடப்படுகிறது. சுமார் 100 வீதிகளுக்கு மேல் இந்த டிசம்பர் மாதத்துக்கு முன்பு போட வேண்டும். சுமார் 300 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் என்னுடைய அமைச்சில இருந்து நான் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறேன். காத்தாங்குடியில் இருக்கின்ற வீதிகளை போடுவதற்காக, அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோம், வைத்திய சாலையை கட்டியிருக்கிறோம், நவீனமயப்படுத்தியிருக்கிறோம். இவ்வாறு கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்காக அதிமேதக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலே பல்வேறுபட்ட பணிகளை நாம் மேற்கொண்டு வந்தோம். ஒரு காலத்திலே கொழும்புக்கு நாம் போக வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்களுக்கு மேல் நாம் செல்ல வேண்டி ஏற்படும். கிட்டத்தட்ட இங்கிருந்து புலனறுவை வரை 21 செக் பாயிண்ட் இருந்தது. இன்று காப்பட் வீதிகள் போடப்பட்டு சுமார் 5 மணித்தியாலங்களுக்கு நாங்கள் வருகிறோம். கடந்த வாரம் ஜனாதிபதி அவர்கள் வடகிழக்குக்கான மிக பெரும் அதிவேக பாதைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் 18 மாதங்களில் 2 மணித்தியாலத்துக்குள் நாங்கள் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு பெற முடியும். காலையிலே வெளிக்கிட்டால் சுபவு தொழுது விட்டு கொழும்பில இருந்து காத்தாமுடிக்கு வந்து முழு நாளும் வேலைகளை செய்து விட்டு பின்னேரம் திரும்பி கொழும்புக்கு போக முடியும். இரண்டு மணித்தியாலத்திலே காத்தாங்குடியிலே இருந்து ஒருவர் கொழும்புக்கு போகின்ற வகையிலே அதிவேக எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்லுவார், அதிவேக பாதைகள் அமைப்பதற்கு வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இந்த நாட்டை நாங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற போது, வீதிகளுக்கு காப்பட்டிருக்கின்ற போது, பாடசாலைகளை கட்டுகின்ற போது, பள்ளிவாசல்களை கட்டுகின்ற போது, வீடுகளும் கட்டப்பட வேண்டும், வீட்டுக்குள்ளும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும், எங்கள் வீடுகளுக்குள் இருக்கின்ற வறுமை போக்கப்பட வேண்டும். அந்த வறுமையை போக்காமல் எந்த அபிவிருத்தியை செய்தாலும் முழுமையான அபிவிருத்தி அடைந்த நாடாக நமது நாட்டை மாற்றியமைக்க முடியாது என்பதுதான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய திட்டமாகும். அந்த அடிப்படையிலே தான் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் தொடக்கம், எதிர்வருகின்ற 3 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டிலே யுத்தத்துக்கு செலவு செய்த குண்டுகளை வாங்குவதற்கு, விமானங்களை வாங்குவதற்கு, துப்பாக்கிகளை வாங்குவதற்கு, மனிதர்களை படுகொலை செய்வதற்காக செலவு செய்த கோடிக்கணக்கான ரூபாய்களை எதிர்வருகின்ற 3 ஆண்டுகளில் ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு செலவு செய்ய இருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது. 2020 வருகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது, ஒரு குடில் தகர வீடு இருக்கக்கூடாது. எல்லோரும் வளமான கல்வீடுகளிலே வாழ வேண்டும், எல்லா வீடுகளிலும் மோட்டார் சைக்கிள் இருக்க வேண்டும், எல்லோரும் வருமானம் கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். வறுமை என்கின்ற சொல் நமது நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினுடைய இலக்காகும். அதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்த இருக்கிறோம், அதை நோக்கி நமது ஊரை நகர்த்த இருக்கிறோம். எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் தொடக்கம் ஒவ்வொரு குடும்பமாக அடையாளம் கண்டு 100 கணக்கான உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் நியமனம் கொடுத்திருக்கிறோம், புதியவர்களை நியமித்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வறுமை நிலைமையை பொருளாதாரத்திலே அடையாளம் கண்டு அவர்களுடைய வறுமையை போக்கி வருமானத்தை அதிகரிப்பதற்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்று பணித்திருக்கிறோம். அதற்கு 15,000 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் எங்களுடைய அமைச்சு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதனுடைய ஆரம்ப கட்டம்தான் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நமது மாவட்டத்தில் இருக்கின்ற சுமார் 80,000 குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த நிதியுதவிகளை செய்ய இருக்கிறோம். படிப்படியாக எல்லா மக்களும் எல்லா துறைகளிலும் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கான பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுக்கு நாங்கள் சுத்தமான குடிதண்ணீரை தந்தோம். அந்த குடிதண்ணீரை கூட பெற முடியாத சகோதரர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இருந்து நாங்கள் அந்த உதவிகளை இன்று எங்களுடைய உதவியாளர்களின் ஒத்துழைப்போடு அவற்றை இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் மிகுதியாக உள்ள குடும்பங்களுக்கும் இன்னும் 2-3 வாரங்களுக்குள் 1,000 குடும்பங்களுக்கு எங்களுடைய ஹிரா பவுண்டேஷன் ஊடாக குடிதண்ணீரை பெறாத குடும்பங்களுக்கு நாங்கள் குடிதண்ணீரை வழங்க இருக்கிறோம். இவ்வாறு எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை எவ்வாறு நிறைவு செய்ய முடியுமோ அவற்றை நிறைவு செய்வதற்காக அரசாங்கத்தின் ஊடாகவும் அரசாங்கத்துக்கு வெளியில் இருந்தும் எங்களுடைய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த சூழ்நிலைகளிலே தான் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ஜனாதிபதி தேர்தலிலே முஸ்லிம் சமுதாயம் மிகவும் தெளிவாக சிந்தித்து செயற்பட வேண்டும். நாங்கள் கடந்த ஆண்டுகளில் எந்த துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தோமோ அந்த துன்பங்கள் துயரங்கள் மீண்டும் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. சிறுபான்மை சமூகம், முஸ்லிம் சமூகம் மிகவும் கவனமாக நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும், மிக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தலிலே பெரும்பான்மை சமூகம் எந்த சிந்தனையிலே இருக்கிறது? பெரும்பான்மை சமூகத்தின் வாக்குப்பழத்தோடு, மிக பெரும்பான்மை வாக்குப்பழத்தோடு யார் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தை வழி நடத்த வேண்டிய தேவையும் கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நமது நாட்டிலே அண்மை காலங்களாக சில பௌத்த தீவிரவாத அமைப்புகள் முஸ்லீம்களுக்கு எதிராக ஏற்படுத்தி வருகின்ற பல்வேறுபட்ட சூழ்நிலைகள், எங்களுடைய சமூகத்துக்கு எதிராக தொடுத்து வருகின்ற குரல்கள், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த சமூகத்தை பாதுகாக்கின்ற சக்திகளாக நாங்கள் மாற வேண்டும். அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு துணை போகின்ற சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடாது. எதிர்ப்பு அரசியலை செய்கின்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அரசியல் தலைமைத்துவமும் எங்களுக்கு வழிகாட்டவில்லை. மறைந்த மாபெரும் தலைவர்கள், எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஷ்ரப் சார் அவர்கள், டாக்டர் எம் சி எம் கலீம், சார் ராசிக் பரீத், டாக்டர் பஜீதி மஹமூத், எல்லா தலைமைகளும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு காட்டிக் கொடுத்ததெல்லாம் இந்த சமுதாயம் அரசாங்கத்தோடு இணைந்து, அரசோடு இணைந்து, பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் அனுபவத்தையும் தான் எங்களுக்கு புகட்டி தந்திருக்கிறார்கள். மாறாக எங்களுடைய சகோதர சமூகமான தமிழ் சமூகம் எதிர்ப்பு அரசியலை செய்ததனூடாக அனுபவித்த துன்பங்களை துயரங்களையும் நாங்கள் அறிவோம். கோடான கோடி சொத்துக்களை இழந்து, லட்சக்கணக்கான மக்களை இழந்து அகதிகளாக இன்னும் வாழுகின்ற அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் அரசியல் கட்சிகளுடைய அந்த பிழையான வழிகாட்டுதல்களால் தமிழ் சமூகம் அனுபவித்த துன்பங்களை துயரங்களை நாங்கள் நேரில் கண்டவர்கள். அந்த துன்பங்களும் துயரங்களும் எங்களுடைய சமுதாயம் அனுபவிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லி வைத்து வருகின்றோம். இன்று தோற்று போன, தோற்கடிக்கப்பட்ட, மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் சக்திகள் அந்த தமிழர் தேசிய கூட்டமைப்போடு உடன்படிக்கைகளை செய்து கொண்டு இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் தமிழர் அரசியல் தலைமைத்துவம் எவ்வாறு தமிழ் மக்களை எதிர்ப்பு அரசியலை செய்து காட்டினார்களோ அதே போன்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தையும் எதிர்ப்பு அரசியலை செய்வதனூடாக தங்களுடைய சொந்த அரசியல் லாபங்களை அடைவதற்கு இன்று முனைந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான அரசியலுக்கு நாங்கள் இந்த சமூகத்தை நாங்கள் கொண்டு போக மாட்டோம். இன்று இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. அவர் 6 ஆண்டுகளுக்கு மக்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்கிறார்கள். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. 2 ஆண்டுகள் இருக்கத்தக்கதாகத்தான் மீண்டும் மக்களுடைய ஆணையை பெற வேண்டும் என்பதற்காக சர்வதேச சமூகத்துக்கு முன்னால் இந்த அரசியலை உடைத்தறிந்து மீண்டும் இந்த நாட்டிலே இரத்த களரியை கொண்டு வந்து ஒரு இஸ்திரமற்ற அரசியலை உருவாக்குவதற்கு முனைகின்ற அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் சாட்சியடி கொடுப்பதற்காகத்தான் 2 வருடங்களுக்கு முன்பாக அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தோத்து போவதற்காக அவர் வரவில்லை. அவர் தோத்துவிட்டு வீட்டுக்கு போவதற்காக அரசியலுக்கு வரவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 17 லட்சம் வாக்குகளால் அவர் மேலதிகமாக வெற்றி பெற்றார். அதைவிட 2 மடங்கு வாக்குகளால் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதன் ஊடாக சர்வதேச சமூகத்துக்கு இந்த நாட்டு மக்கள் என்னோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லுவதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்வந்திருக்கின்றார்கள் ஒழிய எதிர்கட்சிகளை அரசியலை கொண்டு வருவதற்காக அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அரசியலை தெரிந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும். மிக கவனமாக நாங்கள் காய்களை நகர்த்த வேண்டும். எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு இந்த தேர்தலிலே தங்கியிருக்கிறது. பௌத்த தீவிரவாத அமைப்புகள் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்கின்ற அவர்களுடைய அட்டுழியங்களை அடக்கி ஒடுக்குவதற்காக அரசாங்கத்தினுடைய மிக பெரும் பங்காளிகளாக முஸ்லிம் சமுதாயம் மாற வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் மிக பெரும் அரசியலுடைய பங்காளியாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய வெற்றியாளர்களாக இந்த சமுதாயம் மாறுகின்ற போதுதான் அந்த பௌத்த தீவிரவாதிகளுக்கு நாங்கள் சரியான சாட்டை அடு கொடுக்க முடியும். அவ்வாறான ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் மாற வேண்டும். அந்த தலைமைத்துவத்தை தான் இந்த சமுதாயத்தில் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். எங்களுக்கிடையிலே தேர்தல் வந்தவுடன் பிளவுகளை ஏற்படுத்தி பிரச்சனைகளை உண்டு பண்ணி மக்களை பிரித்தெடுப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். தேர்தல் வந்தவுடன் வருவார்கள், கொழும்பிலே இருந்து வருவார்கள், பொய்களை சொல்லுவார்கள், மக்களை ஏமாற்றுவார்கள். தயவு செய்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே பாரி அபிவிருத்தி பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் ஆண்டிலே இதைவிட கூடுதலான ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துகின்ற, ஒவ்வொரு குடும்பத்திற்குடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கான பல திட்டங்களை மேற்கொள்வதற்காக நூற்றுக்கணக்கான உத்தியோகத்தர்களை நியமித்திருக்கிறோம். கோடிக்கணக்கான ரூபாய்களை என்னுடைய அமைச்சு இந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அவற்றை செய்வதற்குரிய சக்தி உள்ள ஒரு சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும், சக்தி உள்ள ஒரு சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். இந்த நாட்டினுடைய ஆட்சி அமைக்கின்ற அந்த ஆட்சியிலே நாங்கள் மிகப்பெரிய பங்காளிகளாக மாற வேண்டும், வெற்றியாளர்களாக மாற வேண்டும். அதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் எல்லோரும் இன்று பெறுகின்ற இந்த உதவிகளை உங்களுடைய வீட்டினுடைய வளமான வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி.
செழிப்பாளர் எழுச்சி என்ற இந்த எழுச்சியிலே இந்த எழுச்சியுடைய